Honorable Vijita Kairath.
Garu Karak Sabha Sabhapathumani, attanama me panata meeta piratuwa gena yutuwa tibitcha panatak pramada vela thamai attanam panata enne mokada yuddhe awasan vela den avurudu ganak wenawa yuddhe nisa avatannu janathawage chandaithya laba deema chandaithya pahadiliwa nirawulla laba deema ma hitanne me panate aramunak. නමුත් මේ පනත දැන් ඔබතුමාලා ගෙනෙද්දී මෙහි වලංගු කාලය මෙතෙන් සිට අවුරුදු 4ක කාල සීමාවක් කියලා ඔබතුමාලා සඳහන් කරලා තියෙනවා. ඒ කියන්නේ මේ පනත සම්මත වුණාට පස්සේ තව අවුරුදු 4ක කාල සීමාවක් කියලා 6 වෙනි වගන්තිය. මෙම් පනතේ විද්‍යාන මෙම් පනත ක්‍රියාත්මක වීම ආරම්භ වන දින සිට අවුරුදු 4ක කාල සීමාවක් සඳහා බලාත්මකව පවතින. ඒකේ අදහස මේ අවතැන් වූ ජනතාව යලි පදිංචි කිරීම තව අවුරුදු 4කට කල් යනවා කියන එක ඔබතුමාලා වක්‍රව පිළි අරගෙන තියෙනවා.
මේකෙන් කියන්නේ මේ 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 අවතැන් වූ පුජ්‍යලයන් නැවත පදිංචි කිරීමේ කාරණය නෙවෙයි.
ඒක හරි.
යම් කිසි හේතුවක් නිසා තමන්ගේ හිටපු තැනින් ලියාපදිංචිය නැතුව ගිහිල්ලා තමන්ගේ සිය කැමැත්තෙන්ම බොහෝ විට වෙනත් ස්ථානවල ජීවත් වෙන පුජ්‍යලයන්ටත් මේ අයිතිය ලබා දෙන්න. අවතැන් වෙලා ඉඳලා නැවත පදිංචි කිරීමේ කාර්යයේ සම්බන්ධයේදී උනත් ඒ පුජ්‍යලයන්ට පවා මේ පනතේ ලැබෙන ඡන්දය පාවිච්චි කිරීමේ අයිතිය ලැබෙනවා.
නෑ නෑ ඒක මට පැහැදිලි. මම මේ අවුරුදු 4 ඔබතුමාලා අවුරුදු 4ක් කියලා සීමාවක් දාගත්තේ
මොකද? 4 දි කරන්න බැරනොත් අපි බලමු. ඈ
2020 2020 ගිය අවුරුද්දේ 2016 ගෙනා 2020 ගැන හිතලාද අවුරුදු 4 තීරණය කරන්නේ? ඒක තමයි මේ දැනගන්න ඕනේ. කොමුණත් ගරු සභාපතිතුමනි, මේ පනත පිළිබඳ අපිට ගැටලුවක් නැහැ. මෙය අනුමත විය මෙය කාලෝචිත අවශ්‍යතාවයක් විදිහට දකිනවා. විශේෂයෙන්ම යුදමය තත්ත්වයන් නිසා උතුරු නැගෙනහිර පළාත්වල පමණක් නෙමෙයි ලංකාවේ හැමතැනම මේ අවතැන් වූ ජනතාවගේ ප්‍රශ්නය මතු වුණා. ඒ නිසාම ඔවුන්ට නිවැරදිව ඡන්දය ලබා දීමේ අයිතිය අපි ආරක්ෂා කළ යුතුයි. ඒ අර්ථයෙන් මේ පනත ඔබතුමන් නිවර වෙනස් කරලා තියෙනවා. උතුරු සහ නැගෙනහිර පළාත් කියලා වෙන් කරලා තිබිච්ච එක මුළු රටේම කියන එක, ශ්‍රී ලංකාවේ කියන එක, ඒක හොඳයි. ඒ අර්ථයෙන් මේ පනත සම්බන්ධයෙන් අපේ එකඟතාවය පළ කරනවා. ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම නීතිය පිළිබඳව සාකච්ඡාවට ලක් වෙන නිසාම තවත් කරුණු දෙකක් අවධානයට ලක් කරන්න කැමතියි. ප්‍රධාන එකක් තමයි මේ දවස්වල සිදුවෙමින් යන මේ පොලිස් පහර දීම් පිළිබඳව. වස මේ අවුරුදු දෙකහමාරක කාලය තුළ ඔබතුමන්ලාගේ පාලන කාලය තුළ විශේෂයෙන්ම විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ 420කට පහර දීම් කරලා අත්අඩංගුවට ගැනීම සිද්ධ වෙලා තියෙනවා කියලා වාර්තා වුණා. ඉතින් ඇත්තටම මෙතෙන්දී මේ මෑතකම සිද්ධ වෙච්ච සිදුවීම, සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ඇති වෙච්ච සිදුවීම, එතෙන්දී පොලිසියේ ඒ අමානුෂික පහර දීම් මුළු රටම දැක්කා. අපි දන්න විදිහට පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝගවල ඉතා පැහැදිලිව තියෙනවා එවැනි කලබලකාරී තත්ත්වයක් විසිරුවා හරින්නේ කොහොමද කියලා. එවැනි නෑ 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 ඔබතුමාගේ නීතිය ගැන මම මේ කියන්නේ, ඔබතුමාලා නීතිය පැත්තෙන් මැදිහත් වෙන්න ඕනේ කියලා. මේ පරත පිළිබඳ ප්‍රශ්නයක් නෑ. ඒක ගැන ගොඩක් කතා කරන්න දෙයක් නෑ. මොකද ඒක සම්මත විය යුතු දෙයක්. නමුත් මේ පහර දීමේදී නීතිය ඉක්මවා සිදුවෙනවා. අන්න ඒක පිළිබඳ නීතිය පිළිබඳ ඇමතිවරයා විදිහට ඔබතුමා ඒකට මැදිහත් විය යුතුව තියෙනවා. මොකද එතෙන්දී ඉතා පැහැදිලිව පොලිස් ඩිපාර්ට්මන්ට් ඕඩර්ස් වල, දෙපාර්තමේන්තු නියෝගවල ඉතා පැහැදිලිව තියෙනවා එවැනි කලහකාරී තත්ත්වයක් පාලනය කරන්නේ කොහොමද, ඒ සඳහා රයිට් ඩිස්පර්ස් කරන්නේ කොහොමද කියන එක. ඉතින් කණ්ඩායම් තුනක් පැහැදිලිව යොදව ගන්න පුළුවන්. පළවෙනි කණ්ඩායම ඉදිරියෙන් යන කණ්ඩායම, පොලිස් කණ්ඩායම කඳුළු ගෑස් ප්‍රහාර දෙන කණ්ඩායම. ඒ අය බලන්නේ ඉස්සෙල්ලම කඳුළු ගෑස් පාවිච්චි කරලා ඒ විසිරුව හැරීම කරන්න. දෙවෙනියට යන්න තියෙන්නේ බැටන් ප්‍රහාරය. ඒ කියන්නේ කඳුළු ගෑස් වලටත් බැරි නම් බැටන් ප්‍රහාර එල්ල කරන එක. තුන්වෙනියට යන කණ්ඩායම තමයි අත්අඩංගුවට ගන්න කණ්ඩායම. එතකොට මේක තමයි සාමාන්‍ය පොලිස් නීති අනුව දෙපාර්තමේන්තු නියෝගවල ඉතා පැහැදිලිව සඳහන් වෙලා තියෙන නීති. එතකොට තුන්වෙනි කණ්ඩායමට හැර පළවෙනි හෝ දෙවෙනි කණ්ඩායමට කිසිදු කෙනෙක්ව අත්අඩංගුවට ගැනීමේ නීත්‍යානුකූල බලයක් නැහැ. එය ඉතා පැහැදිලිව පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝගවල තියෙන. හැම පොලිසියකම බයිබලේ වගේ ලොකු පොතක් තියෙනවා මේ පොලිස් නියෝග සඳහන් වෙච්ච. සෑම පොලිස් නිලධාරියෙක්ම මේ නියෝග පිළිබඳව අවබෝධයක් තිබිය යුතුයි. විශේෂයෙන්ම උසස් පොලිස් නිලධාරීන්ට මේ පිළිබඳ නීතිමය අවබෝධයක් තිබිය යුතුයි. නමුත් අපි දැක්කා මේ පහුගිය සිදුවීම් වලදී ජ්‍යෙෂ්ඨ පොලිස් නිලධාරී, ඒ කියන්නේ SSPලා SPල මට්ටමේ අය, මේ මෑතක තිබිච්ච එක SP කෙනෙක් තමයි බටන් පොල්ලක් අරගෙන විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෙක් පස්සේ පන්නන. ඒතරගේ SP කෙනෙකුට කිසිදු අයිතියක් නැහැ එවැනි බටන් පොලු ප්‍රහාරයක් දෙන්න යන්න. මොකද පොලිස් නියෝගවල තම පැහැදිලිව තියෙනවා එය සීමා වෙන්නේ මොන කණ්ඩායමටද කියලා. ඔහුට තියෙන එතන අන ක්‍රියාත්මක කිරීම මිසක් බැටන් පොල්ලක් අරගෙන ශිෂ්‍යෝ පස්සේ පන්නන්න එවැනි උසස් නිලධාරියෙකුට නීත්‍යානුකූල භාවයක් නැහැ. මේ පොලිස් නියෝග දෙපාර්තමේන්තු නියෝග පිළිපදි නැතිකම නිසා තමයි ඇත්තරම් අරවැනි සිදුවීම් ඇති වුණේ. සාමාන්‍යයෙන් ඒ නියෝගවල ඉතා පැහැදිලිවම තියෙනවා එවැනි තත්ත්වයක් විසිරුව හැරීමේදී කාමරයක් ඇතුලේ එවැනි සිද්ධියක් වෙනවා නම් කාමරේ දොරවල් වහලා ගේට්ටු වහලා එතනින් යන්න බැරි විදිහට කොටු කරලා පහර දීම් කරන්නේ නැහැ. කාමරේ වහලා කඳුළු ගෑස් ගහන්නේ නැහැ. කාමරේ වහලා යන්න බැරි විදිහට බැටන් පොලු ප්‍රහාර දෙන්නේ නැහැ. ඉතා පැහැදිලිව තියෙනවා යන්න පාරක් හදලා එක්ක දොර විවෘත කළා නැත්නම් ගේට්ටු විවෘත කළා තමයි එක පැත්තකින් ඒ කඳුළු ගෑස් ප්‍රහාර දෙන්න ඕනිකම්. ඒක ඉතා පැහැදිලිවම නියෝගවල තියෙනවා. හැබැයි එහෙම නෙමෙයි උනේ. කාමර වහලා ගේට්ටු වහලා පහර දීම් කරනකොට ඒ ශිෂ්‍යයන්ට යන්න තැනක් නැති වෙනවා. එතකොට තමයි එතන කලහකාරී තත්ත්වයක් ඇති වෙන්නේ. එතන තමයි පොදු දේපල හානියට පත් වෙන්නේ. සත් දැන් පොලිසිය මේ සයිටම් ප්‍රශ්නෙත් එක්ක පහුගිය දවස්වල ඇති වෙච්ච සිද්ධියෙන් ඒ ශිෂ්‍යෝ හොයාගෙන රට වටේම ගෙවල් වලට ගිහිල්ලා තැන් තැන් වල මෙහෙයුම් යොදලා අත්අඩංගුවට ගන්න මෙහෙයුමක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒතර මේක ඉතාම නීති විරෝධී වැඩක්. මොකද එතන ඒ ප්‍රශ්නේ මතුවේ පොලිසිය පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝග හරියට පිළිපදින්නේ නැතුව කටයුතු කරපු නිසා. පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝගවලට අනුව කටයුතු කරා නම් එතන පොදු දේපල හානියක් සිද්ධ වෙන්නේ නැහැ. එතන තියෙනවා නීති විරෝධී විදිහට පොලිසිය මැදිහත් වීම. ඒ නිසා ගරු අධිකරණ ඇමතිවරයා විදිහට නීතිය ක්‍රියාත්මක කිරීමේදී පොලිසිය පැත්තෙන් ඒ නීතිය අභිමවලා නීතිය ඉක්මවලා යම්කිසි මැදිහත් වීමක් කරා නම් ඒට ඒ නිවැරදි කරන්න මැදිහත් වීම අධිකරණ අමාත්‍යාංශයේ නීතිය භාර විෂය අමාත්‍යවරයාගේ වගකීමක් විදිහට මම දකිනු. මොකද ඒ අත්අඩංගුවට ගන්න බලය තුන්වෙනි කණ්ඩායමට තියෙන. ඔවුන්ටත් අත්අඩංගුවට ගන්න නිකම්ම බෑ. ඔවුන් නියමිත පරිදි නිල ඇඳුම සහිතව තමයි යන්න ඕනේ. ඒ නියමිත පොලිසියේ නියමිත නිල ඇඳුම සහිතව ගිහිල්ලා තමයි අත්අඩංගුවට ගැනීම කරන්න. නමුත් අපි දැක්කා මෑත කාලයේ සිද්ධ වෙච්ච පහර දීම් අත්අඩංගුවට ගැනීම ඒ සියලු දේවල් වලදී මේ කියන පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝග පිළිපදින්නේ නැහැ. එනිසා ඉතා පැහැදිලිව තියෙනවා මෙතන මූලික අයිතිවාසිකම් උල්ලංඝනය කිරීමක්. මෙය ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ හමුවේ අභියෝගයට ලක් කළ හැකි කාරණාවක්. අද මුළු රටේම පොලිසියේ හැසිරීම මෙවැනි සිදුවීම් වලදී පොලිසිය හැසිරීම තියෙන්නේ මේ දෙපාර්තමේන්තු නියෝග ඉක්මවා ගිහිල්ලා. ඒක ඉතා බරපතල වැරද්දක්. නීතිය තමන්ගේ අතට අරගෙන නීතියට පිටින් ක්‍රියාත්මක කිරීමක්. එනිසා අධිකරණ ඇමතිවරයා විදිහට නීතිය ක්‍රියාත්මක කරන ඇමතිවරයා විදිහට මේ රටේ ශිෂ්‍යෝ වෙන්න පුළුවන්, ගොවියෝ වෙන්න පුළුවන්, කම්කරු වෙන්න පුළුවන්, ඒ තමන්ගේ සාධාරණ ප්‍රශ්න වෙනුවෙන් මේ රටේ ජනතාවගේ පොදු ප්‍රශ්න වෙනුවෙන් මැදිහත් වෙද්දී ඒට ක්‍රියාත්මක වීමේ නීත්‍යානුකූල ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ නීත්‍යානුකූල ක්‍රමවේදයෙන් පිට ගිහිල්ලා හැසිරෙන්න පොලිසියට හෝ වෙනත් ආයතනයකට හැකියාවක් නැහැ, අයිතියක් නැහැ. ඒ මෙතන පැහැදිලිව මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශ සිදුවීම මෙවැනි බරපතල තත්ත්වයකට වර්ධනය වෙන්න බලපෑවේ වෙන මොකක්වත් නෙමෙයි, පොලිසියේ පොලිස් දෙපාර්තමේන්තු නියෝගවල අභිමවා ක්‍රියාත්මක වීම. ඒ නිසා ඊට වහාම මැදිහත් වෙලා නීත්‍යානුකූලව ක්‍රියාත්මක කරන්න නීතිය පිළිබඳ ඇමතිවරයාගේ වකීමක් විදිහට මම මතක් කරනු. දෙවැනි කරුණ ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි, මේ සභාවේ අද මුල් අවස්ථාවෙත් මතු වුණා දැනට රටේ මතුවෙලා තියෙන මේ කුණු ප්‍රශ්නේ. කුණු ප්‍රශ්නේදී අද නීති විරෝධී විදිහට හැසිරෙන්නේ, නීති විරෝධී විදිහට කටයුතු කරන්න වෙන කවුරුත් මේ ආණ්ඩුව. එතන අමුමුවේ නීතිය උල්ලංඝනය කරනවා. ඉතා පැහැදිලිව වර්තමාන ජනාධිපතිවරයා මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා පරිසර ඇමතිවරයා ඉන්න කාලේ නිකුත් කරපු ගැසට් නිවේදන තියෙනවා. ඒ ගැසට් නිවේදන පවා අද උල්ලංඝනය කරනවා. දැන් ලොකුම ප්‍රශ්නේ තමයි මේ දවස්වල මුතුරාජවෙල අබේ භූමියට ගිහිල්ලා මේ කොළඹ නගර සභාවෙන් කුණු ගිහින්දානක. තුර එතන අභේ භූමිය කියලා කියන්නේ කවුරුද දන්නවා. පරිසර අමාත්‍යන්සේ විසින්ම, එවගේම වනජීවි අමාත්‍යන්සේ විසින්ම විවිධ නියෝග නිකුත් කරලා චක්‍රලේඛන ගැසට් නිවේදන නිකුත් කරලා වෙන් කරපු භූමි ප්‍රදේශයක්. 2006 ඔක්තෝබර් මාසේ 31 වෙනිදා, 2006 ඔක්තෝබර් මාසේ 13 වෙනිදා 13 වෙනි සිකුරාදා නිකුත් කරපු ගැසට් නිවේදනයේ තියෙනවා. මේ ගැසට් නිවේදනය නිකුත් කරන්න වෙන කවුරුවත් නෙමෙයි, වර්තමාන ජනාධිපති, එදා පරිසර ඇමති මෛත්‍රීපාල සිරිසේන ඇමතිතුමා. එතුමා නිකුත් කරපු නිවේදනයේ, ඒ ගැසට් නිවේදනයේ ඉතා පැහැදිලිව තියෙනවා මේ එක්වන උපලේඛනයේ විස්තර කර ඇති සීමාවන් තුළ පිහිටා ඇති ප්‍රදේශය ඉහතකී පනතේ කාර්ය සඳහා පාරිසරික ආරක්ෂක ප්‍රදේශයක් විය යුතු බවත්, එම නියෝගය මුතුරාජවෙල පාරිසරික ආරක්ෂක ප්‍රදේශය යනුවෙන් හඳුන්වනු ලැබිය යුතු බවත්. තුර පරිසර ඇමතිවරයා, වර්තමාන රටේ ජනාධිපතිවරයා නිකුත් කරන ගැසට් නිවේදනයේ 2006 ඔක්තෝබර් මාසේ 13 වෙනිදා මේ ගැසට් නිවේදනයෙන් තමයි මුතුරාජවෙල පාරිසරික ආරක්ෂක ප්‍රදේශය ගැසට් කරන්නේ වර්තමාන ජනාධිපතිවරයා විසින්. ඒ මේ විදිහට මේ සීමාව වෙන් කරාට පස්සේ කිසි කෙනෙකුට මේ භූමියට, මේ ප්‍රදේශයට කැලිකසල මෙවැනි දේවල් ගිහිල්ලා දාන්න බෑ. ඒක නීති විරෝධී. ඒතර ඒක රක්ෂිත අභය භූමියක් විදිහට නම් කරලා තියෙනවා. ඒතර වනජීවී ඇමතිවරයාට, ගාමිණී ජීවී පෙර ඇමතිවරයාට වගකීමක් තියෙනවා, බලයක් තියෙනවා. ඒ වනජීවී අභය භූමියට ගිහිල්ලා කවුරු හරි බලහත්කාරයෙන් කුණු දානවා නම් ඒක වළක්වන්න උසාවි නියෝගයක් ගන්න, පොලිසිය මැදිහත් කරව ගන්න. නමුත් අවසනාවට කරුණ ප්‍රදේශයේ ජනතාව පොලිසියට ගිහිල්ලා පැමිණිලි කරනවා. කනාන පොලිසියට, ජයාල පොලිසියට අවස්ථා කීපයකදී ගිහිල්ලා මේ අභය භූමියට කුණු දාන එක නීති විරෝධී කියලා පැමිණිලි කිහිපයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. පොලිසියට ඉදිරිපත් කරපු පැමිණිලි විභාග වෙන්නේ නැහැ, විභාග කරන්නේ නැහැ. ඉතා පැහැදිලිව මේ ගැසට් නිවේදනයට අනුව මේ අභය භූමියට කුණු බැහැර කරන්න කිසිදු කෙනෙකුට අයිතියක් නැහැ. කොළඹ නගර සභාවට මොකද්ද තියෙන නීත්‍යානුකූල බලය, අයිතිය මේ ප්‍රදේශයට ගිහිලා මේ කුණු ගිහින් දාන්න. ඇත්තරම ගත්තොත් මෙතන මේ කුණු ගිහින් දාන්න එතන තියෙන වතුරට, ජලයට කුණු බැහැර කරන්න කිසිසේත් අයිතියක් නැහැ. ඒක මූලික පාරිසරික නීතියින් පවා උල්ලංඝනය කිරීමක්. මේ ජලය අපිරිසිදු වීම හරහා මීගමු කලපුව, ඒ විතරක් නෙමේ ඒ ප්‍රදේශයේ තියෙන ඇලවල්, ඒ සියල්ලම අපිරිසිදු වෙනවා. එහිට යහපැත්තේ ජීවත් වෙන ඒ ජනතාවට පානීය ජලය ටිකවත් හරියට පිරිසිදුව ගන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. ෆයිස මුස්තාෆා ඇමතිතුමා කිව්වා මෙතනට මිනිස් අවයව ගිහිලා දාන්නේ නැහැ කියලා. රෝහල් වලින් ඉවත් කරන මිනිස් අවයව ගිහිලා දාන්නේ නැහැ කියලා. මිනිස් අවයව නැති වෙන්න පුළුවන්. හැබැයි ගිහිලා දාන්නේ දිරාපත් නොවන ඒවා. ප්ලාස්ටික් බෝතල්, සිරින්ජර් කටු, ඒ වගේම වීදුරු, ඒ සියලු දේවල් මෙතන තියෙනවා. ඒ වගේම කුණු වෙන, දිරාපත් වෙන ගඳ ගහන ඒ සියල්ලම මේ අභය භූමියට ගිහිලා දානවා. මේ මේ මෙතෙන්දි ඉතා පැහැදිලිව නීති කීපයක් තියෙනවා. මේ ජනාධිපතිවරයා, එදා පරිසර ඇමතිවරයා විදිහට නිකුත් කරපු ගැසට් නිවේදනයේ පමණක් නෙමෙයි, වනසත්ව සහ වෘක්ෂසත්ව ආඥා පනත තියෙනවා. ඒ ආඥා පනතට අනුවත් ඉතා පැහැදිලිව මේ භූමිය නම් කරලා තියෙනවා. මේ භූමියට මේ වගේ කැලිකසල බැහැර කරන්න කිසි කෙනෙකුට නීත්‍යානුකූල අයිතියක් නැහැ කියන එක මේ පනතේ තියෙනවා. තුන්වෙනි කාරණාව ජාතික පාරිසරික පනතේ. ඒ පනතේ තියෙනවා මේ අධිවේගී මාර්ග වලින් කොහොමද කුණු ගෙනියන්න පුළුවන් කියලා. ඉතින් පැහැදිලිව තියෙනවා no person shall collect or cause to be collected any municipal solid waste from any designated place along the national highway other than during the hours of 6 pm to 6 am. මෙහෙම තියෙනවා. මේ වගන්තියක් තියෙනවා, නීතියක් තියෙනවා. හැබැයි මේ නීතිය අද අමුමමේ උල්ලංඝනය කරනවා. කවුද මේක උල්ලංඝනය කරන්නේ? මේක උල්ලංඝනය කරන්නේ කොළඹ නගර සභාව. මේ කොළඹ නගර සභාව මේ නීතිය කඩනකොට දැන් ආණ්ඩුව මොකද ගන්න ක්‍රියාමාර්ගය? සාමාන්‍ය ජනතාවට කියනවා මේ අභය භූමියෙන් අඩුම ගානේ ගහක අත්තක්වත් කපන්න බෑ කියලා. ගහක අත්තක්වත් අභය භූමියෙන් කපලා ඉවත් කරොත් ඔහුව ගිහලා පොලිසියෙන් අත්අඩංගුවට අරගෙන හිරේ දාන උසාවි දාන. ඒක තමයි සාමාන්‍ය නීතිය. හැබැයි ආණ්ඩුව දැනුවත් කැබිනට් මණ්ඩලය අනුමත කරලා මේක කරනකොට කවුද එතන නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ? අධිකරණ ඇමතිවරයා මොනතරම් නීති සම්මත කරත් මෙතන අපි අද මොන නීති අනපනත් සම්මත කරත් වැඩක් නැහැ. මේ නීති අමුමමේ කඩන්නේ ආණ්ඩුව විසින්. පොලිසියට නියෝග දීලා තියෙනවා කිසි කෙනෙක් කිසි විදියකට මේ පැමිණිලි වලට විභාග කරන්න එපා කියලා. පොලිසිය ඇවිල්ලා අපිට කියනවා එහෙම පැමිණිලි තියෙනවා තමයි, හැබැයි අපිට ඉහලින් කියනවා මේක විභාග කරන්න එපා, මේක නතර කරන්න එපා කියලා. පොලිසිය දැන දැන නීතිය නීති විරෝධී කියලා දැන දැන බලාගෙන ඉන්නවා. බලාගෙන ඉන්නවා විතරක් නෙමෙයි මේ පරිසරයේ වෙනුවෙන් ප්‍රදේශයේ ආරක්ෂා කරන්න මැදිහත් වෙන ජනතාවට එරෙහිව පොලිසිය බලහත්කාරී විදිහට මැදිහත් කරගෙන තියෙනවා. ඉතින් මෙතන මොකද්ද තියෙන නීත්‍යානුකූලභාවය? මෙතන කිසිදු නීත්‍යානුකූලභාවයක් නැහැ. ඒ නිසා අද මේ විෂය භාරව ඉන්නේ වෙන කවුරුවත් නෙමෙයි. පරිසර ඇමති ජනාධිපතිවරයා, පනාත් පාලන ඇමතිවරයා ෆයිසර් මුස්තාෆා ඇමතිතුමා, මෙගා පොලිසිය භාරින් චම්පික ඇමතිතුමා, බස්නාහිර පනස් සභාවේ මහ ඇමති ඉන්නේ ඉසුරුදේව ප්‍රිය ඇමතිතුමා. ඉතින් හතර දෙනාම එකම පැත්ත.
අරෝ මන්ත්‍රීතුමා
විනාඩි
දෙකක් තියෙනවා.
හැබැයි ඒ හතර දෙනාම ඉඳලත් මේ නීතිය උල්ලංඝනය කරමින් මෙතෙන් මේ අභේ භූමියට කැලිකසල බැහැර කරමු. ඒතර ඇත්තටම කුණු ප්‍රශ්නෙට ආණ්ඩුව කුණු ප්‍රශ්නෙට විසඳුමක් හොයාගන්න ඕනි. කෙටි කාලීන දීර්ඝ කාලීන විසඳුම් තියෙනවා කියලා කිව්වා. හැබැයි මේ එකකවත් කොහෙවත් තැනක ජනාකීර්ණ තැන් වලට කුණු දාන්න කියලා කොහෙවත් නැහැ. ඒ නිසා ජන ශූන්‍ය ප්‍රදේශයක ගිහිල්ලා කසල ප්‍රතිචක්‍රීය කරන වැඩසටහනක් කරන්න. එහෙම කරනවා නම් ජනතාව විරුද්ධ වෙන්නේ නැහැ. එහෙමනම් උද්ඝෝෂණ ඇති වෙන්නේ නැහැ. නිකම්ම ගිහිල්ලා කුණුගොඩවල් ටික බැහැර කරනකොට තමයි මිනිස්සු ඒකට විරුද්ධ වෙන්නේ. අද වත්තල දෑනතුර ප්‍රදේශයේ මතුවලා තියෙන ප්‍රශ්නේ එක. අතිගරු මල්කම් රංජිත් කාදිනල්තුමා මේක වැරදි කියලා පැහැදිලිව නිවේදනයක් නිකුත් කර ඒ නිසා ඒ ප්‍රදේශයේ පල්ලිවල පූජකතුමන්ලා ඒ කතෝලික පියතුමන්ලා බහුතරයක් දෙනා දැන් මේකට විරුද්ධව කටයුතු කරනවා මේ ඒ ප්‍රදේශයේ ජනතාවත් එක්ක. මේක මේ දිස්ත්‍රික්කේ ප්‍රශ්නයක් නෙමෙයි, ගම්පහ දිස්ත්‍රික්කේ ප්‍රශ්නයක් නෙමෙයි, මේක ජාතික ප්‍රශ්නයක්. ඒතර ජාතික ප්‍රශ්නෙට පිළිතුරු හොයන්න අද ආණ්ඩුව අසමත් වෙලා තියෙනවා. එතන නීති අමුවමේ උල්ලංඝනය කරද්දී ඒ නීතිය ක්‍රියාත්මක කරන්න අධිකරණ අමාත්‍යාංශයේ නැත්තම් නීති පිළිබඳ කටයුතු කරන අයට හැකියාවක් නැති වෙලා තියෙනවා. එහෙමනම් ගරු සභාපතිතුමනි, අපි මෙතන කොයිතරම් නීති සම්මත කරත් වැඩක් නැහැ. මෙතන නීති සම්මත කළා නියෝග පනවනවා. හැබැයි ඒවා උල්ලංඝනය කරන්නේ, ඒවා කඩන්නේ පැහැදිලිවම ආණ්ඩුව. ආණ්ඩුව විසින් නීතිය කඩනකොට ජනතාවට යන්න තියෙන තැන මොකක්ද? පොලිසියට ගිහිල්ලා පැමිණිලි ගත් කරාම එතන නීති වැඩක් වෙන්නේ නැත්තම් පාර්ලිමේන්තුවේ කතා කළා එතන උත්තරයක් වෙන්නේ නැත්තම්
කරෝ මන්ත්‍රීතුමා
පස්සේ කොතනද යන්නේ?
කාලය අවසන්.
ඒ නිසා මෙතන පැහැදිලි නීති විරෝධී කටයුත්තක් සිද්ධ වෙනවා. ඒ නීති විරෝධී කටයුත්ත නිවැරදි කරන්න නීතිය මාර විෂය ඇමතිවරයාටවත් මැදිහත් වීමක් කරන්න ඉඩ ප්‍රස්තාව ලැබෙන්න ලැබේවයි කියලා කියමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි හොන්රබල් රෞහක්කෙන්.
බිස්මිල්ලාහ් රහ්මාන් රහීම්. ගෞරව பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, தாங்கள் இந்த முதன்மை ஆசனத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுடைய ஒரு பிரச்சினையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்படுகிற சட்ட மூலம் ஒன்று குறித்து என்னுடைய சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். கடந்த 3 வருஷங்களுக்கு மேலாக மிக சிரமப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களோடும் கௌரவ நீதி அமைச்சரோடும் ஏனைய தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளோடும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தித்தான் இந்த தற்காலிக சட்ட ஏற்பாடுகளுக்கான சட்ட மூலத்தை இந்த சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமாக இருந்திருக்கிறது என்பதை குறித்து நான் முதலில் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த சட்டமூலத்தின் மூலம் ஏற்கனவே வடகிழக்கிலிருந்து பலவந்தமாக இடம்பெயர நிர்பந்திக்கப்பட்ட மக்கள் வேறு மாவட்டங்களில் வாழுகிற சூழலில் அவர்களுடைய சொந்த தேர்தல் மாவட்டங்களில் வாக்களிப்பதற்கான ஒரு பிரத்யேகமான வாக்காளர் டாப்பினை ஏற்பாடு செய்து அதனூடாக அதற்கென்று வேறு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை இயலச் செய்வதற்கான ஒரு சட்ட மூலமாக இந்த சட்ட மூலம் மீண்டும் இந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மூலத்தின் மூலம் 4 வருட காலத்துக்கு இதனுடைய ஆயுட்காலம் குறுக்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக இங்கு எனக்கு முன்பு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மீள்குடியேறுகிற ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதில் இந்த அரசாங்கம் இன்னும் சரியாக தன்னுடைய கடமையை செய்யவில்லை, அதற்காகத்தானா இவ்வாறு நீங்கள் இன்னும் 4 வருட காலத்துக்கு இதை நீடித்திருக்கிறீர்கள் என்றொரு கேள்வி எழுப்பினார். அதிலும் சில உண்மைகள் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மீள்குடியேறுகிற வாய்ப்புகள் சம்பந்தமான பிரச்சினையும் இந்த சட்டமூலத்தோடு பின்னிப்பிணைந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கிலிருந்து பலவந்தமாக இடம்பெயர நிர்பந்திக்கப்பட்டவர்கள் என்கிற பட்டி, இது முழு நாட்டுக்கும் உகந்த ஒரு சட்டமூலமாக இந்த அண்மையிலே இது சம்பந்தமான சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட போது உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் மாவட்டங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்தது என்பதை குறிப்பிடாமல் பொதுவாக நாட்டில் எந்த மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போயிருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த மாவட்டங்களில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு திருத்தத்தை இன்று சபையிலே கொழுநிலையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் இந்த சட்டமூலத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மையிலேயே வேண்டுமென்று இந்த விஷயத்தில் ஏதோ தாங்கள் ஒரு திருத்தத்தை செய்கிறோம் என்பதற்காக செய்கிற விஷயமே ஒழிய களத்திலே இருக்கிற யதார்த்தம் இடம்பெயர்ந்தவர்கள் இடம்பெயர் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு குழுவினர் வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து தான் அது நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏனென்றால் ஆயுத கலாச்சாரத்தினால் பயங்கரவாதத்தினால் பலவந்தமாக வேறு மாவட்டங்களுக்கு போக நிர்பந்திக்கப்பட்டவர்கள் என்கிற பட்டியலில் இந்த குறிப்பாக வடமாகாணத்திலிருந்து இடம்பெயர் நிர்பந்திக்கப்பட்ட முஸ்லிம்கள் பெருந்தொகையினராக இன்று வேறு மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அதிகபட்சமானவர்கள் புத்தளம் மாவட்டத்திலே வாழுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர்களுக்கு மீள்குடியேறுகிற வசதிகள் என்கிற விவகாரத்தில் பலவராக பல விஷயங்கள் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிற சூழ்நிலையிலும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் வாக்காளர் டாப்பிலே பெயர்களை பதிவு செய்கிற போது அவர்களின் சொந்த இருப்பிடங்களில் அவர்கள் இருந்தாக வேண்டும், அவர்கள் சொந்த மாவட்டத்தில் பதிவு செய்ததாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு கூரையும் சில சுவர்களாலும் இருந்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே சில நிபந்தனைகளை போட்ட ஒரு நிலையில் இதிலே மிகவும் கராராக தேர்தல் ஆணையாளர் இருந்த சூழலில்தான் இருக்கிற கள நிலவரத்தின் படி சுய விருப்பத்தின் பேர் இதில் மீள்குடியேறுவதற்கு விருப்பமுடையவராக இருந்தாலும் வேறொரு மாவட்டத்திலே இருப்பவர்கள் தற்காலிகமாகத்தான் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு மீண்டும் அந்த மாவட்டத்துக்கு போக முழு விருப்பம் இருந்தாலும் போக முடியாத பொருளாதார சூழல், அதற்கு அரசாங்கத்தின் மானிய உதவி விடயங்களிலே நிறைய பிரச்சனைகள். ஏற்கனவே இப்போ இரும்பு வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருக்கிற எங்களுடைய புனர்வாழ்வு தொடர்பான அமைச்சரோடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னால் இந்த பொறுத்து வீடுகள் என்ற பிரச்சனை, இந்த பொறுத்து வீடுகள் என்ற எங்களுக்கு எந்த வீடாலும் சரி வீடுகளை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிற சூழலில் இன்று பொறுத்து வீடுகள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆனால் அதைவிடவும் பெரிய பிரச்சனை மக்களுக்கு பூரணமாக இந்த இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 50,000 வீடுகளை இடம்பெயர்ந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிற சூழலிலும் எல்லா இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இதை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத சூழலில் இன்னும் புத்தளம் மாவட்டத்திலே தங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு போய் குடியேறலாம் என்கிற எதிர்பார்ப்போடு ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிலைமையை நாங்கள் அமைச்சரின் கவனத்திற்கும் அதே நேரம் தேர்தல் ஆணையாளரின் கவனத்துக்கும் கொண்டு வந்து இந்த திருத்த சட்டமூலத்தை தற்காலிகமாக 4 வருட காலத்துக்கு முன்பிருந்த பிரகாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை செய்து அதை மிகுந்த தயக்கத்தோடும் விருப்பம் இல்லாமலும் தான் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் இந்த ஏற்பாட்டுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார் என்பதை இட்டும் அவர் இருக்கிற கள நிலவரத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த ஏற்பாடுகளுக்கு இணங்கியமைக்காக அவருக்கு நான் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இருந்தாலும் எதிர்காலத்திலும் இந்த சொந்த மாவட்டத்திலே அவர்கள் எப்படியாவது தங்களுடைய ஒரு இருப்பிடத்தை வதிவிடத்தை குறித்த அத்தாட்சியை தர வேண்டும் என்று நிர்பந்திக்கிற விஷயத்திலே ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் மிக தெளிவாக இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு மாவட்டத்திலே அவர்கள் வாக்காளராக பதிவு செய்யாத விடத்து இன்னொரு மாவட்டத்தின் வாக்காளர் டாப்பிலே அவருடைய அந்த வாக்காளருடைய பெயர் இல்லாத சமயத்தில் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கான உரிமையை அந்த வாக்காளருக்கு வழங்க வேண்டும். அவருக்கு வீடு இருக்கிறதா இல்லையா என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் பலமுறை தேர்தல் ஆணையரிடத்திலே கேட்டுக்கொண்ட போதிலும் கூட அதற்கான மாற்று ஏற்பாடுகளை பற்றி சிந்திப்பதற்கு கூட அவர் விருப்பமில்லாதவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். எனவே இந்த விவகாரம் மிக தீவிரமான ஒரு விஷயம், மக்களுடைய வாக்குரிமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்று வடமாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 5 வடமாகாண சபை உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வடமாகாணத்தில் இருக்கிற தமிழ் பேசும் முஸ்லிம்களுடைய வாக்குரிமையும் அவர்களுடைய பிரதிநிதித்துவமும் சம்பந்தமான இந்த விஷயத்தில் இவ்வாறான ஏற்பாடு மிக முக்கியமானது என்பதை நாங்கள் பல தடவை வலியுறுத்தி சொல்லி அதன் மூலம் இது தற்காலிகமான ஏற்பாடாக செய்திருக்கிற சூழலில் எதிர்காலத்திலே இந்த சட்ட மூலம் 4 வருட காலத்துக்குத்தான் வழக்கில் இருக்கும், அது வலுவிலக்கிற சந்தர்ப்பத்திலே எதிர்காலத்திலே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வடக்கிலே குடியிருப்பதற்கான சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்குமா இல்லையா என்பது குறித்த கேள்வி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாவட்டத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு வெளி மாவட்டங்கள் இருப்பவர்கள் சொந்த மாவட்டத்துக்கு மீண்டு செல்வதற்கான பொருளாதார வசதியும் அதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான வாழ்வாதார வசதிகளும் இல்லாதிருந்தால் அவர்களுடைய வாக்குரிமை சம்பந்தமான விஷயத்தில் பலவந்தமாக அவர்கள் தற்காலிகமாக தங்கியிருக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற மாவட்டத்திலே தான் வாக்காளர்களாக இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள் அவர்களை தள்ளுகிற சூழல் ஏற்பட்டுவிடும். இதை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் பிரகாரம் ரைட் டு ரிட்டர்ன், ஒரு வெளியேற்றப்பட்ட அகதியுடைய திரும்பிச் சென்று தன்னுடைய சொந்த உரிமை என்கிற விஷயம் பிரதானமானது. எனவே அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டமூலத்தின் அடிப்படை இருக்கிறது என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி சொல்லியாக வேண்டும். எனவே இது சம்பந்தமான விவகாரத்திலே தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஏனைய உறுப்பினர்கள் மிக தயகூர்ந்து ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
நன்றி. உங்களுக்கு கௌரவ வியாழேந்திரன்.
பெரிய சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய வடக்கு கிழக்குக்கு வடக்கு கிழக்கை தங்களது சொந்த தாயக தேசமாக கொண்டு அங்கிருந்து 2009 முன்பு மே 18 2009 முன்பு இடம்பெயர்ந்தவர்களை வாக்காளர்களாக பதிவு செய்கின்றதான இன்றைய இந்த சட்ட மூலத்திலே என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி. உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகள் அடிப்படையிலே சொந்த மாவட்டத்திலே வாக்களிக்கக்கூடியதான நிலையை குறிப்பாக 4 வருட காலத்திற்கு 2017 முதல் 2020 வரையான காலத்துக்குள்ளே செய்வதற்கான ஒரு கால அவகாசத்தை ஒரு வரையறையை கொடுத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்துக்குள் இடம்பெயர்ந்தவர்களை சொந்த மாவட்டத்திலே கொண்டு நிரந்தரமான முறையிலே அவர்களை இருத்தி அவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை வாக்காளர்களாக சொந்த மாவட்டத்திலே வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகின்ற விடயம் என்பது உண்மையிலே மிக முக்கியமானது. அது வேகமாக செய்யப்பட வேண்டியது அவசியமானது. இந்த நாட்டை பொறுத்தளவிற்கு எமது நாட்டிலே 1980களுக்கு முன் இடம்பெயர்ந்தவர்கள் 80களுக்கு பின் இடம்பெயர்ந்தவர்கள் என்று 2 விதமான இடப்பெயர்வுகளை நாம் பார்க்கலாம். 1980களுக்கு முன் உயர்கல்வி வேலைவாய்ப்பு என்ற அடிப்படையிலே நாட்டை விட்டு பலர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் 1980களுக்கு பின்பு நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்ததானே, குறிப்பாக 3 தசாப்த காலத்துக்கு மேல் இடம்பெற்று கொண்டிருந்த யுத்தத்தை மையமாக கொண்டு அதிகளவானவர்கள் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதிகளவு நாட்டை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்நாட்டுக்குள்ளேயும் அவ்வாறான இடப்பெயர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாட்டை விட்டு இடம்பெயர்கிறவர்களை நாம் அகதிகள் என்று சொல்கின்றோம். அவ்வாறானவர்கள் தங்குகின்ற இடத்தை நாங்கள் அகதி முகாங்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் உள்நாட்டுக்குள்ளே ஒருவர் இடம்பெயரும் பொழுது நாம் அவர்களை அகதி என்று அழைப்பதை விட இடம்பெயர்ந்தோர், அவர்கள் தங்குகின்ற இடம் கூட அகதி முகாம் என்றதுக்கு அப்பால் இடம்பெயர்ந்தோர் தங்குகின்ற இடைத்தங்கல் முகாம் என்ற அடிப்படையை பார்க்கின்றோம். ஆகவே ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளே யுத்தம் போன்ற இன்னொரு என்ன காரணங்களினால் அவர் சொந்த நாட்டுக்குள்ளே இடம்பெறும் பொழுது IDPS இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பர்சன்ஸ், அதாவது தந்த சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு, ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு போகும் பொழுது அவர் அகதி என்பதை விட தற்காலிகமாக இடம்பெயர்ந்தவர் அவர் தங்குகின்ற இடம் இடைத்தங்கல் முகாம். ஆகவே அவர் சொந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த நிலையிலே இன்று வடக்கு கிழக்கிலே மே 18, 2009 இடம்பெயர்ந்த மக்கள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் கூட பல இடங்களிலே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பலர் இன்று கொழும்பில் கூட அவ்வாறு இடம்பெயர்ந்திருக்கிறதை பார்க்கின்றோம், வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திலே வடகிழக்கிலே குறிப்பாக நான் என்னுடைய அறிவு கட்டிய மட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பலர் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டங்கள், குறிப்பாக திருவோணமலை, அம்பாறை, கொழும்பு போன்ற பகுதிகளிலே அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். காரணம், யுத்தத்தின் மூலம் அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளை இடங்களை விட்டிருக்கிறார்கள். இன்று இராணுவ முகாம்களாக இருக்கின்ற சில இடங்கள் தனியாருக்குரிய காணிகளாக, வாழ்வாதார காணிகளாக அவை இருக்கின்றன. ஆகவே அந்த இராணுவ முகாம் ஆக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணிகளில் உள்ளவர்கள் தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று, குறிப்பாக அண்மித்தில் இருக்கின்ற திருவோணமலை, அங்கே திருவோணமலையில் உறவினர்கள் இருந்தால் அங்கே சென்று அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஏனைய மாவட்டத்திலே அவர்களுக்குரிய உறவுகள் சொந்தங்கள் எங்கே இருக்கிறோ அந்த இடங்களிலே போய் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் அங்கே நீண்ட காலமாக, நான் அறிய பலர் வெளி மாவட்டங்களிலே நீண்ட காலமாக தங்கியிருக்கும் பொழுது அவர்கள் அங்கிருக்கின்றதான கிராம சேவர்கள் மட்டத்திலே, பிரதேச செயலக மட்டத்திலே பல்வேறுபட்ட அசௌகரியங்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அங்கே அந்த காலப்பகுதிகளை பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள் கூட பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே ஒருவர் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு, சொந்த இடத்தை விட்டு உள்ளக ரீதியாக, அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே அந்த இடப்பெயர் இடம்பெறும் பொழுது கூட அவர்கள் அந்தந்த இடங்களிலே பலவிதமான அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இதே நிலைமைதான் இந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே இருக்கின்றதான எங்களுடைய மக்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை, பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கிறார்கள், துன்பங்களை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நான் அண்மித்த கடந்த மாதத்திலே இறுதிப்பகுதியிலே நான் இந்தியா சென்றிருந்த போது, இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்றதான சென்னை, திருச்சி போன்ற இடங்களிலே இருக்கிறதான அகதி முகாம்களுக்கு சென்று பார்த்த பொழுது அங்கே எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மக்கள் பலர் முகாம்களிலே இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட வசதிகளற்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இங்கே சொந்தங்களோடு, சொத்துக்களோடு, உடைமைகளோடு தங்களுடைய சொந்த நிலத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த மக்கள் இன்று அங்கு இடம்பெயர்ந்து அகதி முகாமிலே ஒரு மிகவும் துன்பியல்கரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஒரு சிலர் முகாம்களுக்கு அப்பால் இந்தியாவிலே அவர்களுக்கு உறவுகள் இருந்தால் அவர்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர்களை இந்த நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான பாதுகாப்புகள் மேலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான காணிகள் நிச்சயமாக சரியான முறை இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய வீடுகள் அந்த காணிகளிலே அவர்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான முறையிலே இன்று இந்த நாட்டை விட்டு நாட்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருகின்ற விடயத்துக்கு அப்பால் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளையும் நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டிய முக்கியமான நிலையிலே இருக்கின்றோம். ஆகவே இது இன்றொரு காலத்தின் தேவைப்பாடு. நிச்சயமாக இந்த அரசு இந்த விடயத்திலே குறிப்பாக 2017 தொடக்கம் 20 காலத்துக்குள்ளே கொடுத்திருக்கின்றதான இந்த கால வரையறைக்குள்ளே அரசாங்கம் இந்த விடயத்திலே மிகவும் விவேகமாகவும் வேகமாகவும் சிறப்பாக செயற்பட்டு உள்ளக அதாவது இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பர்சன் உள்ளக இடமாற்றமாக உள்ளக ரீதியாக இடம்பெயர்ந்தவர்களை மட்டுமல்ல நாட்டை விட்டு இன்று வெளியிலே இடம்பெயர்ந்திருக்கிறவர்களையும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து குடியேற்றுவதற்குரிய சரியான பாதுகாப்பையும் அவர்களுக்குரிய அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி.
நன்றி கரு ஜேசி அலவத்தவல்ல.
கரு நியோஜ கார்க சபா சபாபித்துவனி மைதாம சத்துட்டினோவா சந்தஹிமியான் லியாபஞ்சு கிருமே விசேஷ விதிவிதான பணத் கெட்டுப்பது சம்பந்தே அதாஸ் இதி பட்காண்ட விழாவின் கிரிம் சம்பந்தே விசேஷம் அபியாந்திரிக வசேன் அவத்தன்னுஹா தனத்தண்டசா உன்கே தருவன்ட சந்தே பிரகாஷ் கிரிமே சதா சுசுகான் லபீமட்ட ஹக்கியன பரிதி எனம் உன் அபியாந்திரிக வசேன் அவத்தன்வீமட பெற சே ஸ்தீர வாசஸ்தான பீதி மெத்துவர்ண திஸ்டிக்கே தி சந்தே பிரகாஷ் கிரிமே ஐத்திய ஒன் மெத்த லபாதீம சந்தஹிமியான் லியாபஞ்சு கிரிமே விசேஷ விதி விதியான பணாத் கெட்டும் பத்தே பலாபுருத்துவின காரணாவும் மிக இத்தாமத் வெதகாத்வினவா விசேஷம் அப்பே ரட்டே அவரு திஹக்க யுத்த கவசாங்க வினகொட்ட அப்படி தன்னா விசேஷம் உதுரு நகினர் பலாத்தே விசால பிரிசகட்ட எப்பெதேசே ஜீவாத்வீமே ஹக்கியாவத் திபுனே தேனிசா எக்க பத்தகிங் அப்படி மே பணத் கெடும்பது இதுபாத் கிரீம் பிலோந்த அதிகர நமத்து மாட்டாத் இவகே மெத்துவாரன் கொமசாரி சுமா எத்துலு எது பார்த்துவேன் நெல்தாரின்டாத் அப்படி இசுத்து வந்தேன வகையம் விசேஷம் எக்க பத்தகம் அப்படி கனகாட்டுனா மே யுத்த அவசாங்கல அவருது அட்டாக் வணி காலையா மே சந்த ஹிமி ஐத்திய தமங்கே திஸ்டிக்கெத்துல லபாகனிமட்டு மங்கிதான் மே ஆயிட்ட நொஹக்கிம சம்பந்தேங் இவ்வகை மங்கிதான் மே காரணாவ திக்கசென்ற ஹேத்து காரண கண்ணாவத்தையும் அதிகரண கிரியாமார்க கண்ணனாவுக்கும் பசித்தமாய் மே அது தீன மே பணக்கெண்டும் பார்த்து இது பார்க்கிறாண்ட அவஸ்தாவ லபிலத்தியன் ஏகதீம விசேஷம் அமைத்து மட இஸ்தித்து அந்தேனோ மேக உத்துரு நகினிஹிரட்டு இத்தராக் சீமா நொக்கர முழு சமஸ்த ரட்டரம் அதால கரலா மே பணக்கெட்டும் பார்த்து இது எதிர் பார்க்கிறீம கன அப்படி சத்துட்ட பிரகாசக்கரணும் விசேஷம் அப்படி காட்டத் தீன ஐத்தியாக் சந்தே லபாதீமே ஐத்திய தே வகையம் மெவனி விசேஷ அவஸ்தாவுக்கு ஓ லோகே ஓனம ரட்டக அப்படி தக்கினா மெவனி அவஸ்தாவில் அவத்தன் நூவண்டு ஏமனத்தாங்க ஏழட்ட யுத்தியாக்கரி ஏமனத்தம் வினத் ஜீவத்தீவ் அபாசுமாத்தீர விழாவுக்கு மெவனி சிதீவ் எத்துனாம மே ஆக்காரே தமங்கே முல் பதிஞ்சு பிரதேசிய துளம் ஏ லியாபாஞ்சு கிரிமே கிரமவேதியான் அப்படி தக்கலத்தினா லோகே வினத் ரட்டோல்லாத் ஏவனி அவஸ்தா லபாதீரத்தீனா தே எனிசா மேக இத்தாமத் வெதகாத் ஏ வகையம் மே ஹெம கெனாட்டம் சந்தே லபாதிமே ஐத்திய லபாதிய யுத்துக்கியனுக்கு அப்படி முலிம் பிரகாஷக்கரன்னு ஓனி ஏ வகை அப்படி ரட்டே அப்படி தன்னோ இத்திஹாசே கத்தாம அது மே சந்தே கன கதா கரதி அப்படி தக்கா சமார அவஸ்தாவல்தி சந்தே ஹொரச்சந்த வியாபார கிரியாத்மகுணம் தே வகை மெரச்சந்த கீழக்கு பகுகிய காலோல அப்படி தக்கா மெரச்சந்த கீழக்கு கிரியாத்மகுணா தி மேகதியா மம தவதே தக்கினோ தான் பகுகிய அப்படி அவசான வசதி தீவிர மகாமத்தி வரணி அப்படி தக்கா சந்த ஹிமிக்கம தீன சந்த ஐத்திய தீன விசால பிரிசகட்ட மே ஹந்துரும் பத்த ஹெமனத்தாங் ஹந்துநாகனியுமே தீர அபாசுகம நிசா சந்தே அஹிமின அவஸ்தாவத் அப்படி தகல தீனோம் மின்ன மேகத் அப்படி அவதானேட்டு லக்ரன் நோனி மேவனி பணத்தா கிரியாத்மக்கர் விழாது மம தக்கின தயாக் முகது மம அப்படி தேசபாலாட்சியம் ஹட்டியட்டு சந்த பொலவல்லோல்ட்ட என அவஸ்தாவல் அப்படி தக்கினோம் முகத சந்த புலே கிராம நிலாரித்துமா தின்னோம் ஏமா தமாய் சந்த நாமலேக்கிறேன் அத்துல் கரான் ஏத்தமா ஏ சந்த தாயக்கியாங்க விசேஷம் இத்தாமத் ஹொதின் தண்டதே கெனா நாகரிக பிரதேசம் மேக வினாசுவென்ன புலுவா நமக்கு கிராமிய பிரதேசம் மே கட்டலு மங்கிதானே இத்தாமல் லேசியங்க அப்படி விசந்த காண்ட புலுவாங்க නමුත් හැඳුරුම්පතක් නැති අය අපේ රටේ විශාල පිරිසක් අද ඉන්නවා කියන එක මට පැහැදිලිව පේනවා මේ ඡන්දේ ප්‍රකාශ කරන අවස්ථාවට ගියාම ඒකේදී අවස්ථාවක් දීලා තියෙනවා తాවකාලික හැඳුරුම්පත් හදාගෙන ක්‍රියාත්මක කරන්න. නමුත් කොයි ක්‍රමයෙන් හරි අපි ඡන්දපොලකට යනකොට ඕනම ඡන්දපොලක ඡන්ද දායකින් 10ක් එහෙම නැත්නම් 15ක් මේ හැඳුරුම්පත නොමැති වීම නිසා එහෙම නැත්නම් తాවකාලික හැඳුරුම්පතක්වත් නොමැති වීම නිසා ඡන්දේ ලබා දීමේ අයිතිය අහිමිනි අවස්ථාවල් ගණනාවක් තියෙනවා. මෙන්න මේකට මේකෙදි මම දැකලා තියෙනවා තවත් එක දෙයක් තමයි අපි ගත්තොත් හැඳුරුම්පත වෙනුවට සමහර අය අරගෙන යනවා ගමන් බලපත්‍රේ. දැන් ගමන් බලපත්‍රේ දිනේ පැරලා තිබ්බත් ඒ අවස්ථාව අහිමි වෙනවා. ඉතින් මේ නිසා මේ සම්බන්ධයෙන් එක්ක සියලුම දෙනාට හැඳුරුම්පත් ලබා දෙන්න දැන් ඊළඟට එන්න පුළුවන් පළාත් පාලන මැතිවරණේ එහෙම නැත්නම් පළාත් සභා මැතිවරණේ ඉදිරි කාලෙදී. ඉතින් මේ අවස්ථාවවලදී මේ අයිතිවාසිකම කොහොම හරි අපි ලබා දෙන වැඩ පිළිවෙලකට අපි යනවා නම් විශේෂයෙන්ම හොඳයි කියන එක ඇමතිතුමාටත් ඒ වගේම මැතිවරණ කොමසාරිස්තුමාටත් මේ අවස්ථාවේදී සිහිපත් කරන්න කැමැතියි. ඒ වගේම මේ අපි ඡන්දේ මේ හැම එකෙම අපි බලාපොරොත්තු වෙන්නේ ජනතාවට තමන්ගේ කැමැත්ත තමන්ගේ අයිතිවාසිකම අපි ලබා දෙන්න. එතකොට අපේ රටේ දැන් අපි අවතැන් වූ අයට ඒ අවස්ථාව ලබා දෙන්න මේ අලුත් පනත් කැටුම විධිවිධාන අපි ගෙන එනවා. ඒක ඉතාමත් වැදගත්. ඉතින් ඒ වගේම තමයි අද අපේ රටේ විශාල පිරිසක් ඉන විදේශගත වෙලා රැකියා කරන. ඉතින් මේ අය අවුරුදු දෙකකට අවුරුදු පහකට අද විදේශ රැකියාවල යෙදිලා ඉන්නවා. ඉතින් මෙන්න මේ අයටත් අද යෝජනාවක් ඇවිල්ලා තියෙන පාර්ලිමේන්තුවේත් ඒ ගැන අපි කමිටුවක් හැටියට අපි සාකච්ඡා කරනවා. මෙන්න මේ අයටත් ඡන්දයේ අයිතිය ලබා දීමේ අයිතිය ගැන අපි සාකච්ඡා කරන්න ඕනේ. ඒ ගැනත් අපි හොයලා බලලා කොයි ක්‍රමවේදයකට හරි අපේ තියෙන තානාපති කාර්යාල හරහා ඒ අයටත් ඒ අවස්ථාව ලබා දෙන වැඩපිළිවෙලකට අපි යන්න ඕනි කියන යෝජනාව මේ වැදගත් අවස්ථාවේ මම යෝජනා කරන්න කැමතියි. මොකද අපි ගත්තාම විදේශ රැකියාවල ඉන්න ප්‍රමාණය ලක්ෂ 20කට ආසන ප්‍රමාණයක් විදේශ රැකියාවල නිරත වෙලා ඉන්නවා. ඒ අයගෙත් ඉල්ලීමක් තියෙනවා. ඒ වගේම ඒ අයටත් අයිතිවාසිකමක් තියෙනවා. තමන්ගේ පාලනය වෙනස් කරනකොට එහෙම නැත්නම් පාලනය පාලකෙන් පත් කරගන්න අවස්ථාවලදී එයාලගේ කැමැත්තත් ප්‍රකාශ කිරීමේ අයිතියක් අපේ රටේ පුරවැසියන් හැටියට එයාටත් තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕනේ. ඉතින් එහෙමනම් විශේෂයෙන්ම මේ පනත් කැටුම්පත ඉතාමත් වැදගත් පනත් කැටුම්පතත් ඒ වගේම මම යෝජනා කරපාර විදේශ රැකියා කරන අයටත් ඉදිරියේදී මෙවැනි අවස්ථාවක් ඡන්ද හිමිකමේ අවස්ථාවක් ලබා දීමේ ගැන අපි සොයා බලලා ඒ ගැන කටයුතු කරන්න අවස්ථාව උදා කරගන්න කියලා මතක් කරමින් ඔබතුමාට මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳවත් ඒ වගේම අමාත්‍යතුමාටත් විශේෂයෙන්ම මැතිවරණ කොමසාරිස්තුමා ඇතුළේ දෙපාර්තමේන්තුවේ කටයුතු කරන සියලු දෙනාටත් ස්තුතිවන්ත වෙමින් මම වචන ස්වල්පේ
ගෞරව ඩග්ලස් සේවානන්ද
நன்றி குழுக்களின் வாக்காளர்களை பதிவு செய்கின்ற விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலமானது 2009 மே மாதம் 18 முன்பதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தங்களது தொடக்க நிரந்தர வதிவிடங்கள் சார்ந்த தேர்தல் மாவட்டத்தில் வாக்குரிமைக்கான உரிமையை பிரயோகிப்பதற்கான நிலைமையை உறுதிப்படுத்துவதற்காக அமைகின்ற இந்த சட்டமூலமானது வரவேற்கத்தக்கதாக அமையப்பெறுகின்றது என்பதில் சந்தேகமில்லை. இன்று நமது மக்களில் கணிசமான தொகையினர் இடம்பெயர்ந்த நிலையில் நமது நாட்டுக்குள்ளும் இந்தியா உட்பட வெளிநாடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். இலங்கையினுள் இடம்பெயர்ந்து தற்போது நலன்புரி நிலையங்களிலும் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலுமாக வாழ்ந்து வருகின்ற பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதுவரையில் மீள குடியேற்றப்படாத நிலை காணப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் மக்களது தொடக்க நிரந்தர வதிவிடங்களில் படையினர் மற்றும் காவல்துறையினர் நிலை கொண்டிருப்பதாகும். இம்மக்கள் தங்களது தொடக்க நிரந்தர வதிவிடங்களை விடுவிக்க கோரி அஹிம்சை வழியிலான தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் இந்த போராட்டங்களுக்கு இதுவரை எவ்விதம் சாதகமான பதில்களும் கிடைக்காத நிலையே காணப்படுகின்றது. எமது மக்களது நிரந்தர வதிவிடங்களை இந்த அரசு விரைவாக விடுவித்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இத்தகைய நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் தங்களது வாக்குரிமைகளுக்கான உரிமையை தங்களது தொடக்கன்றந்திர வதிவிடங்களில் மேற்கொள்ள இயலாத நிலையிலே இருந்து வருகின்றனர் என்பதும் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதே நேரம் இடம்பெயர்ந்த நமது நாட்டிற்குள் வாழ்ந்து வருகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களைப் போன்றே வெளிநாடுகளிலும் மேற்படி மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த புலம்பெயர் மக்களுக்கு எமது நாட்டில் இடம்பெறுகின்ற முக்கிய தேர்தல்களின் போது வாக்களிப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றேன். அந்த வகையில் தற்போதைய நிலையில் சுமார் 10 லட்சத்திற்கு அதிகமான எமது மக்கள் புலம்பெயர்ந்த நிலையில் இந்தியா உட்பட வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். மேற்படி மக்கள் எமது நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து எமது நாட்டில் வாக்களிக்கக்கூடிய வயதினை எட்டியிருப்பின் அவர்களுக்கு எமது நாட்டிலேயே நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்றவற்றில் வாக்களிக்கக்கூடிய வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையே நான் வலியுறுத்தி வந்துள்ளேன். கடந்த கால யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் போன்றவை காரணமாகவும் ஏற்கனவே எமது பகுதிகளில் அபிவிருத்தி செயல்பாடுகள் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பல்வேறு அபிவிருத்தி நிலைகளை இன்னும் எட்ட வேண்டிய நிலையிலே உள்ளன. அதே நேரம் எட்டப்பட வேண்டிய அபிவிருத்தியானது எமது மக்களின் வாழ்வாதாரங்களுடன் தொடர்புடையதாக அமைய வேண்டிய கட்ட நிலைமைகளும் காணப்படுகின்றன. இத்தகையதொரு நிலையில் தற்போது குடியிருக்கும் மக்களின் தொகையினை பொறுத்தே மாவட்டங்களுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுவதால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களது தொகை குறைப்பென்பது எமது பகுதியினதும் மக்களினதும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் எமது பகுதிகளை மீள கட்டியெழுப்புவதற்கும் பெரிதும் பாதகமாகவே உள்ளது. எனவே நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதைப் போல் புலம்பெயர் மக்களுக்கும் எமது முக்கிய தேர்தல்களில் வாக்களிக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இந்த அரசு அவதானம் செலுத்த வேண்டும் என்பதையும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். நீதித்துறை ஒழுங்குகள் குறித்து இங்கு வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்ற நிலையில் சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என விரும்புகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 5வது சந்தேக நபர் அனுராதபுர சிறையில் வைத்து சிறைச்சாலை காவலர்களால் அண்மையில் தாக்கப்பட்டுள்ளார் என தெரிய வருகின்றது. இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற சட்டத்தாரணிகள் கடந்த 29ஆம் தேதி நீதிமன்ற வெளிநடப்பு செய்திருந்ததுடன் கௌரவ நீதியமைச்சர் அவர்களுக்கு மகஜர் ஒன்றினையும் அனுப்பியுள்ளனர் எனவும் தெரிய வருகின்றது. இத்தகைய சம்பவங்கள் வவுனியா சிறைச்சாலையிலும் தொடர்வதாகவே தெரிய வருகின்றது. கைதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் வவுனியா சிறைச்சாலையில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் சந்தேக நபர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் சில சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவே மக்கள் மத்தியில் உணரப்பட்டு வருவதையும் இந்த சபையின் அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மேற்படி தாக்குதல் செயற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்ற நிலையில் இதன் பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள் உண்டா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். மேற்குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை கொலை செய்வதற்கு முயற்சித்ததாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான கொலை முயற்சி என்ற கதையில் எவ்விதமான உண்மைகளும் இல்லை என்ற கதைகளும் பரவலாக மக்கள் மத்தியில் நிலவுகின்ற அதே நேரத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதோடு வேறு விதமான வாழ்வாதார உதவிகளும் இன்றைய நிலையில் புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் பலரும் மிகவும் பாதிக்கப்பட்டதொரு நிலையிலேயே இன்னமும் வாழ்ந்து வருகின்ற நிலையில் அவர்கள் மீதான பல்வேறு அதிகார தரப்பினரது கெடுபிடிகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளது. எனவே மேற்படி சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் கண்டறியப்பட்டு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஏனைய துறைகளிலிருந்து எமது நீதித்துறை விடுபட்டிருக்கின்றதா என்ற கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது, விடுபட்டிருக்க வேண்டும். அதே நேரம் ஏனைய துறைகளிலிருந்து நீதித்துறை விடுபட்டிருந்தால் மாத்திரம் அதுவே நீதித்துறை சுதந்திரத்திற்கான உரிய பூரண வழிமுறை என கூறிவிட முடியாது. நீதித்துறையினை சார்ந்தோரும் சட்டத்தின் முன்னிலையில் சமமானவர்கள் என்ற நிலைப்பாடு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன்.
நன்றி. கௌரவ அரவிந்தகுமார்.
நன்றி. குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்று நாங்கள் வாக்காளர் தொடர்பாகவும் வாக்கு திருத்தம் தொடர்பான விவாதத்திலே கலந்து எங்களது கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். இதிலே முக்கியமாக வடகிழக்கிலே புலம்பெயர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் போர் காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் தொடர்பான அந்த வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே இப்பிரச்சினை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும் அதே வேளை, இந்த பிரச்சினை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக காணப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக நான் பிரதித்துவப்படுத்தும் மலையகத்தை பொறுத்தளவிலே, மலையகத்திலும் இந்த பிரச்சினை ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பதை நான் இந்த உயரிய சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மலையகத்தை பொறுத்தளவிலே எமக்கு இந்த நாட்டிலே 200 வருட வரலாறு இருக்கின்றது. இந்த 200 வருட வரலாற்றிலே சுமார் 160 வருடங்களாக வாக்குரிமையற்ற மக்களாக மலையக மக்கள் இருந்து வந்தது ஒரு துன்பகரமான வரலாற்று பதிவு என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மலையக மக்கள் இந்த நாட்டிலே, இந்திய வம்சாவளி மக்கள் இந்த நாட்டிலே சுமார் 15 லட்சம் பேர் நாங்கள் வாழ்கின்றோம். இந்த 15 லட்சம் பேருக்கும் எமது விகிதாச்சாரத்திற்கேற்ப 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது அவசியம் என்பதை பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று இந்த பாராளுமன்றத்திலேயும் கூட மலையகத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே இங்கே இருப்பதையும் நான் விசனத்துடன் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் சிறிது ஆராய்ந்து பார்த்தால் பல்வேறு காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. விசேடமாக மலையக மக்களுக்கு வாக்குரிமையை மறைந்த ஜனாதிபதி அமரர் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களின் காலகட்டத்திலே வழங்கப்பட்டது. அவ்வாறு அவரின் காலகட்டத்திலே மலையக மக்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததன் காரணமாக மலையக மக்கள் இயல்பாகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு நன்றி விஸ்வாத்துடன் செயல்படுவதை நாங்கள் தொடர்ந்தும் தேர்தல் காலங்களிலே பார்த்து வருகின்றோம். வாக்குரிமை இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக வாக்குரிமை கிடைத்தது என்ற அந்த காரணத்தினால் மலையக மக்கள் யானை சின்னத்திற்கு வாக்களிப்பதிலும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதிலும் மிக அக்கறையை காட்டி வருகின்றார்கள். ஆகவே இந்த இடத்தில் தான் பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் அதிகாரிகள் சிலர், அனைவரையும் நான் இங்கே குறிப்பிடவில்லை, ஆனால் ஒரு சில அதிகாரிகளின் செயல்பாடுகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக செயல்படுகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு எழுப்புகின்றது. ஏனெனில் அவர்களின் செயல்பாடுகள் இவ்வாறு இருப்பதன் காரணமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மலையக மக்கள் தங்களது பெயர்களை தேர்தல் டாப்பிலே இணைத்துக் கொள்வதிலே பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அதிலே சிலவற்றை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். தேர்தல் டாப்பு ஒவ்வொரு வருடமும் திருத்தப்படுகின்றது. அவ்வாறு திருத்தப்படுவதற்கான அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று சொல்லப்படும் அந்த பாரம் ஃபார்ம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு வழங்கப்படும் போது திட்டமிட்டு தாமதித்து அது வழங்கப்படுகின்றது. ஏனெனில் இவ்வாறான இந்த பாரங்களை நிரப்புவதற்கு கால அவகாசம் தேவை. கால அவகாசம் இருந்தால் மாத்திரமே அதனை சரியாக நிரப்பி க கையளிக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த நிலைமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையிலே காலம் தாமதம் சென்று இவை தோட்டப்புற மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு வழங்கப்படும் போது அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், தோட்ட மக்களின் நிலைமை தெரியும். ஆகவே பல்வேறு தரப்பினரின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அங்கே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான கால அவகாசம் தேவை. ஆனால் அதிலே இருந்து இவர்களை இல்லாமல் அடிப்பதற்காக, இந்த கால அவகாசத்தை வழங்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையிலே அவற்றை காலம் தாமதம் செய்து வழங்கும் ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இவ்வாறு நிலைமை ஏற்படும் போது சரியான தருணத்திலே சரியான நேரத்திலே அவற்றை நிரப்பி மீள் கையளிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதன் காரணமாக அவர்களின் பெயர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தேர்தல் இடாப்பிலே இடம்பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மலையக மக்களுக்கு போதிய ஆலோசனை வழங்கப்படுவதில்லை. இது எவ்வாறு நிரப்பப்பட வேண்டும், இதற்கான ஒரு ஆலோசனை அல்லது ஒரு முறை ஏற்படுத்தப்படுவதில்லை. ஆகவே இவ்வாறு செய்வதன் ஊடாக அந்த பாரங்களை நிரப்பப்படும் போது சில தவறுகள் ஏற்படுகின்றது. ஆகவே சிறு தவறுகளையும் கூட, திருத்தக்கூடிய தவறுகளையும் கூட பெரிதுபடுத்தி ஒரு சில அதிகாரிகள் அந்த பாரங்களை நிராகரிக்கும் ஒரு நிலைமை மலையகத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த உயர் சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, சில நகரங்களிலே தொழிலுக்காக மலையகத்திலே இருந்து பல்வேறு தரப்பினர் வந்து சேர்கின்றார்கள். குடும்ப தலைவன் கூட தொழிலுக்காக நகரங்களிலே வந்து தொழில் செய்கின்றார். இவ்வாறு தொழில் செய்யும் போது அங்கே இருப்பதில்லை, நிரந்தர இடத்திலே வசிப்பதில்லை. இது யதார்த்தம். ஆகவே அதனை ஒரு சில அதிகாரிகள் சுட்டிக்காட்டி குடும்பத் தலைவன் வீட்டிலே இல்லை, அவர் எங்கோ ஒரு இடத்திலே தொழில் செய்கின்றார், ஆகவே அவரின் பெயர் இங்கே வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற முடியாது, அவர் வேலை செய்யும் இடத்திலே தனது பெயரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று போலியாக ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அவர்களின் பெயர்களை நீக்கும் ஒரு நிலைமையும் மலையகத்திலே ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் அங்கே தோட்டத்திலே தொழில் செய்யாமல் நகரங்களிலே வந்து தொழில் செய்கின்றார்கள், வருடக்கணக்கில் தொழில் செய்கின்றார்கள். இவ்வாறு நகரங்களிலே தொழில் செய்யும் அந்த அவ்வாறான பிள்ளைகள், ஒரு குடும்பத்திலே உறுப்பினராக இருக்கும் மகனாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம், இவர்களின் பெயரும் அங்கே உள்ளடக்கப்படுவதில்லை. இவர்களின் பெயர் திட்டமிட்டு அங்கே ஒரு சில அதிகாரிகளால் அவை நிராகரிக்கப்படுகின்றது. ஏன் நிராகரிக்கப்படுகின்றன என்ற காரணத்தை கேட்டால், இல்லை, அவர்கள் இங்கே வசிப்பதில்லை, அவர்களை காண முடியாமல் இருக்கின்றது, அவர்கள் இங்கே வசிக்காமல் பிற பிரதேசங்களிலே போய் நிரந்தரமாக அங்கே தொழில் செய்கின்றார்கள், ஆகவே அவர்கள் பெயரை இங்கே பதிய முடியாது என்றெல்லாம் போலியாக காரணம் காட்டி எமது பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர் பட்டியலிலே பெயர் இடம்பெறாமல் செய்யும் ஒரு நடவடிக்கை அங்கே தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே வாக்காளர் பட்டியலிலே பெயர் இல்லாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அவலம் இருக்கின்றதையும் நான் இந்த உயர் சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலிலே பெயர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் போது பிள்ளைகளை பாடசாலையிலே அனுமதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஏனெனில் பாடசாலைகளிலே பிள்ளைகளை அனுமதிப்பதற்கு தேர்தல் பட்டியலிலே, தேர்தல் டாப்பிலே பெயர் இருக்க வேண்டும். பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு தேவை பெற்றோர்கள் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு உறுதி செய்வதற்கு பெயர் தேர்தல் டாப்பிலே இல்லாவிட்டால் அங்கே பிள்ளைகளை பாடசாலையிலே அனுமதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. பிள்ளைகளின் அனுமதி அங்கே மறுக்கப்படுகின்றது, நிராகரிக்கப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் தேர்தல் டாப்பிலே பெயர் இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக, ஒரு விதியாக இருக்கின்றது. ஆகவே தேர்தல் டாப்பிலே இவ்வாறு திட்டமிட்டு பெயர்கள் இல்லாமல் அடிக்கப்படும் போது அவர்கள் எங்கிருந்து தங்களது தேர்தல் டாப்பிற்கான அந்த சான்றிதழை அல்லது தேர்தல் இடாப்பிலே தங்களது பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எவ்வாறு உறுதி செய்யப் போகின்றார் என்ற ஒரு கேள்வியும் இதோடு இயல்பாக எழும்புகின்றது. அண்மையிலே ஆசிரியர் உதவியாளர்களாக மலையகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் நியமனத்திற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு நிபந்தனை, ஒரு பிரதேசத்திலே ஒரு செயலாளர் பிரிவில், ஒரு கிராம சேகர் பிரிவில் பதவியிலே அவர்கள் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேர்தல் டாப்பிலே பெயர் இல்லாவிட்டால் எவ்வாறு அவர்களுக்கு இவ்வாறு ஒரு சான்றிதழை வழங்க முடியும், எவ்வாறு ஒரு சான்றிதழை முன்வைக்க முடியும் என்ற அந்த பிரச்சனையும் இயல்பாகவே எழும்புகின்றது. ஆகவே இதிலே நாங்கள் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம். இந்த தவறை திருத்த வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம். இவ்வாறு திட்டமிட்டு செயல்படும் அதிகாரிகளை
ஒரு நிமிடம் இருக்கு
நன்றி இந்த இவ்வாறு திட்டமிட்டு செயல்படும் அதிகாரிகளை நாங்கள் இனம் காண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பாரிய பிரச்சனையை நான் இந்த இடத்தில் இந்த உயர் சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நகரங்களிலே வாடகை வீட்டிலே பல்வேறு தரப்பினர் வாழ்கின்றார்கள், குடும்பங்கள் வசிக்கின்றன. இவ்வாறு வாடகை வீட்டிலே வசிக்கும் அவர்களுக்கு தேர்தல் டாப்பில் தங்களது பெயரை பதிவு செய்ய முடியாது என்று ஒரு சில அதிகாரிகள் அதனை தவிர்க்கும் ஒரு நடவடிக்கையிலே இறங்கி இருக்கின்றார்கள். ஆகவே வாடகை வீட்டிலே இருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக தனது வாக்குரிமை இழக்க வேண்டிய ஒரு அவலட்சிகரமான அல்லது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் உயர் சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அது வாடகை வீடாக இருக்கலாம் அல்லது சொந்த வீடாக இருக்கலாம், அதுவல்ல பிரச்சனை. ஒரு இடத்திலே நிரந்தரமாக வாழ்ந்தால், நிரந்தரமாக வசித்தால் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டின் அரசியல் சட்டத்திலே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது வாடகை வீட்டில் இருக்கின்றார் என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வாக்குரிமையை மறுக்கப்படுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. இதனை ஒரு திட்டமிட்ட இனவாத செயலாகவே நான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலையிலே நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொடர்ந்தும் எமது மக்கள் இவ்வாறான திட்டமிட்ட செயல்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று கூறி சந்தர்ப்பம் அளித்த அவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்.
Thank you, Mr. Deputy Chairman. I must state at the outset, sir, that this law has some positive features. There is an effort to restore the franchise of internally displaced persons by enabling them to be registered, consequent to their having not being registered in the districts to which they originally belonged. There is a particular reference to the northern and eastern provinces, which appears to be an acknowledgement of displacement in the northern and eastern provinces in a fairly big scale. While I do concede that it's possible that persons of all communities could have been displaced in the northern and eastern provinces, the majority of the persons displaced in the northern and eastern provinces and the internally displaced persons in the said provinces would largely be persons from the Tamil community. An internally displaced person, sir, has been defined in the law. And I have some disagreement in regard to this definition, because what the definition states is that an internally displaced person means a citizen of Sri Lanka who was permanently resident in the northern province or eastern province and was forced or obliged to leave from his residence at any time prior to May 18, 2009, as a result of any action of terrorist, militant, or other group, and currently resides in Sri Lanka outside his original place of residence in the northern and eastern province, or had resettled in his original place of residence subsequent to the date on which the revision of the register of electors for the year 2012 commenced. It seems to suggest that this displacement has occurred as a result of some militant activity, which is a recent phenomenon. I do not quite agree with that, sir, because I want to make a few comments to clarify and place on record the full picture relating to displaced Tamil persons. Militancy, Tamil militancy first occurred in Sri Lanka in the late 1970s. The displacement of Tamil people commenced in Sri Lanka well nigh two decades before that. The first anti-Tamil riots were in 1956 in the Galloway Valley, followed in 1958 by riots in several parts of the country, anti-Tamil riots. Then we had anti-Tamil violence in 1961, on a large scale in 1977, in 1981, and thereafter in 1983, which was a major anti-Tamil Holocaust, and continuously thereafter until 2009. Large numbers of Tamils were not merely internally displaced, they fled abroad. We have personal knowledge of families involved. Tamils were physically attacked on account of political demands made by them pertaining to language, land, restructuring of the constitution, to enable sharing of powers of governance. As much as 50% of the Sri Lankan Tamil population lives outside the country in different parts of the world. They were displaced people, not internally displaced, but displaced and compelled to seek residence in other parts of the world. I may call them externally displaced people. The Tamil people have consequently been politically weakened. This law does not address that issue. That issue needs to be addressed. With the Sri Lankan citizens living abroad, who have not acquired citizenship in another country, should not be granted the right to vote, the right to franchise, is a matter that needs to be considered. We would very much like them to come back. It may be that in view of the experiences they have suffered, that they have gone through, they would like to be assured that they're returning to a country different to the country from which they fled. Because a number of these persons, sir, fled because they were subjected to physical violence. A large number of them are public servants, persons holding responsible positions in public service. There is a feeling in this country today that the public service in this country has deteriorated. The exodus of Tamil public servants consequent to physical violence has been one of the main reasons for the deterioration that has occurred in the public service. Well, sir, as I said before, these people are willing to come back. They are anxious to come back. But the question is this country different today? Or will it be in the future different from what this country was when they fled from the country? That is what they want to be assured about. If there's a new constitution, which accommodates diversity, upholds democracy in the true sense of the word, upholds the rule of law and human rights, upholds equality and justice, non-discrimination, equal treatment as equal citizens in this country, then I think, sir, there is a possibility that some of these persons at least will return. We have the opportunity to accomplish this task because today many right-thinking persons, both in this parliament and outside, think that the time has certainly come for us to put the past behind us through a new constitution. So, sir, while I welcome this law, insofar as the law seeks to redress the difficulties, the denial caused to internally displaced persons and enables them to be registered in the district to which they belong, the fact remains that this law does not address the issue of persons who have been externally displaced, who have fled the country, who live abroad, who are not citizens of any other country, and who would like, therefore, to exercise their franchise in this country, and if possible, be able to even come back to this country if the country will assure them of a peaceful and non-violent future. Thank you, sir.
Thank you very much.